الحمد لله الحمد لله نحمده حمدا جليلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத அன்பாளன் ஜீவன் நாயகன் அல்லாஹ் ஒருவனின் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் என் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பெற்ற காலி தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் பாபி அவர்கள் சபாபுத்தாபிகள் முஸ்லிமான முஃமீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. இன்றோ ஒரு நாள் இவ்வுலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜென்மத்தோ நிர்தோஸ் என்ற உயரிய சுவருக்கம் பரிசாக கிடைக்கட்டுமாக என்று துவாசிக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாம் ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபரைகளே, வயோதிபரைகளே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா கட்டங்களில் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகருக்கு மாறி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை ஏறுத்து நாளைய மறுமையிலே தகையினுடைய பட்டியலே ஏற்றி எங்களுக்கு ஜென்மக்குற்றதை கூலியாக தந்து அருள் செய்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் அது மாத்திரமல்ல அந்த முஸ்லிம்கள் யாருக்கும் எந்த இடையூறையும் ஏற்படுத்தாதவர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வாழக்கூடிய முறையை சொல்லி தந்திருக்கிறார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நாங்கள் எந்தெந்த இடங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிகளை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்திருக்கிறார். அந்த வகையிலே அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய மாளிகை, இந்த மஸ்ஜிதிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்ப்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களிலேயே நாங்கள் புனித ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். எனவே புனித ரமலான் மாதம் வந்தால் மக்கள் எல்லோரும் பள்ளியோடு சிறப்பாகி விடுவார்கள். எனவே பள்ளிக்கு வருவது என்பது எங்களுடைய வீட்டுக்கு வந்து போறது போல அல்ல, எங்கட கடைக்கு வந்து போறது போல அல்ல, எங்கட ஆபீஸுக்கு போய் வர மாதிரி பள்ளிக்கு போய் வரையலாது. அதனால அதுக்கு ஒரு முறை ஒன்றை நாம் சொல்லி தந்திருக்கிறேன். அதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் பள்ளியோடு மஸ்ஜிதோடு சிறிய ஒரு தொடர்பை வைத்துக் கொள்கின்றாரோ அது அந்நியவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அவருக்கு இதாயத்து கொடுக்காமல் விட மாட்டான். அந்த அளவு மக்களோட தொடர்பை வைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிறைய நலவுகளை கொடுக்கிறான். எனவே அல்லாஹுடைய மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதுக்குள்ள வரும்போதும் நாங்கள் ஒழுக்கங்களை தேடி வர வேண்டும், சுத்தமான நிலையிலே வர வேண்டும், சுத்தமான ஆடைகள் அணிந்து வர வேண்டும், அரைகுறை ஆடைகளோடு வரக்கூடாது, மற்றவுடைய தொழுகையை பாதுகாக்கக்கூடிய ஆடைகளோடு பள்ளிக்குள்ளே நுழையக்கூடாது. பள்ளிக்குள்ளே வருகின்ற போதும் வலது காலை வைத்து
நாங்கள் பள்ளிக்குள்ளே நுழைகின்ற வலது காலை முன்வைத்து எனக்கு திறந்து தருவாயாக. எனவே அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எதிர்பார்த்து மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிறோம். இந்த துவா ஓதாமல் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா, ரஹ்மத்து கிடைக்குமா? எனவே அன்பானவர்களே, துவாவை ஓதி மஸ்ஜிதுக்குள்ளே நுழைவோம். இமாம் ஹசன் பத்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள இடது காலை வெட்டி வருகிறார், வலது காயை வெட்டி வரோடும் இடது காலத்தை வெட்டி வருகிறார் என்றால் அந்த மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய நலவுகளை எல்லாம் அல்லாஹ் எடுத்து விடுவான் என்பதாக சொல்லுகின்றார்கள். எனவே மாணவர்களே, மஸ்ஜிதுக்குள்ளே வருகின்ற போதும் ஒழுக்கங்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மஸ்ஜிதுக்குள்ள வந்தமாக இனியமானவர்களே, வேறு எந்த வார்த்தைகளும் பொதுவாக பேசக்கூடாது. தேவையான விடயங்களை மாத்திரம், அதுவும் இபாதத்தோடு வணக்கங்களோடு, அதே போல மறுமை நினைவூட்டக்கூடிய விடயங்கள், ஆங்குமான நல்ல காரியங்களையும் தான் இதற்குள்ளே பேச வேண்டும். இதற்குள்ளே மற்றவரை எப்படி பிரிப்பது, எப்படி பிரச்சனைகளை தூண்டி விடுவது என்ற விடயங்களை மஸ்ஜிதுக்குள்ளே யாரும் கதைக்கவும் கூடாது, அனாவசியமாக மஸ்ஜிதுக்குள்ளே அதிகமாக தங்கவும் கூடாது. எனவே அதான அல்லாஹுவின் நல்லடியார்களை இந்த மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை பேணிக் கொள்ளவில்லை. மஸ்ஜிதை விட்டு வெளியே போகின்றோமா, அதே போன்று இடது காலை வைத்து துவாவை ஊதித்தான் நாங்கள் மஸ்ஜிதை விட்டு வெளியாக வேண்டும். எனவே இந்த ஒழுக்கங்களை மஸ்ஜிதுக்கு வருகின்ற போதும் போகின்ற போதும் நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி என்னென்றால், கண்ணியமானவர்கள், எல்லா பள்ளிகளையும் பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம், 10க்கு மேற்பட்ட கதிரைகள் இருப்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை திரட்டி பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கட்டத்துல மாத்திரம்தான் உட்கார்ந்து தொழுதிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாமுல்லை இரவு நேர தொழுகைகளை தொழுவார்கள். எப்படி தொழுவார்கள் என்றால், கால்கள் வீங்குன்ற அளவுக்கு தொழுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், நாயகமே இவட முன்பின் பாவம் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டானே, ஏன் இவ்வளவு சிரமம் படுகிறேன்? சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா? இதற்காக அவனித்தான் கால் வீங்குகின்ற அளவுக்கு ஒரு சுண்ணத்தான தொழுகையில அந்த அளவு பேணிதல் காட்டினார். அன்பானவர்களே, நானும் நீங்களும் இவ்வளவு காலம் சொல்லுகிறோம், ஒரு நாளைக்குரிய கால் வீங்கி இருக்குதான். அல்லாஹ்விடத்துல நானும் நீங்களும் எதை சொல்ல இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் தொழ வருகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரங்கள் தொழுகிறோம், குறுகிய ஒரு நேரம் தான் தொழுகிறோம். ஆனா கண்ணியமானவர்கள், அதுக்குரிய கணக்கை போட்டு பாருங்க. கொஞ்சம் நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தை ஒரு வக்துக்கு 10 நிமிடம் என்று வைத்துக் கொண்டால், சுமாராக 5 நேர தொழுகைகளுக்கு 50 நிமிடங்கள் ஒதுக்குறோம். ஒரு மனுத்தியானம் என்று வைத்துக் கொள்வோம், 24 மனுத்தியானங்களில் ஒரு மனுத்தியானம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறோம். அப்படி என்றால், 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல ஒரே ஒரு வருடம் தொழுகிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 2 வருடம் தொழுகிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் 96 வயது வரைக்கும் மிச்சம் வாழ்றது குறைவு. அல்லாஹ் அதிர்ஷ்டங்களை கொடுத்தா அந்த வாழ்க்கைக்கு சிலர் போவார்கள். 96 வயதுல நாங்க மௌத்தானா தொழுதது வெறுமனே 4 வருடங்கள். இந்த 4 வருடமும் நாங்க பதிலான தொழுகைகளை கதிரையில தொழுது, கட்டாயமான தொழுகை 17 ரகஅத்துகள் இதுல தொழுட்டு போனா அல்லாஹ்ட்ட என்ன ஜவாபு சொல்ல போறவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனவே சக்தி உள்ளவர்கள், உபீமானவர்கள், எங்களுக்கு கொஞ்ச நேரம் தானே, 5-10 நிமிடம் ஒவ்வொரு வக்துக்கும் இன்னொரு சிரமம் எடுத்து நாங்க முடியுமானவரை பரவான தொழுகைகளை நின்று தொழுவதற்கு முயற்சி எடுப்போம். ஏதாவது நோயா இருப்பார், கால் வருத்தம் உள்ளவர்கள், கால் கடுக்கக்கூடியவர்கள், அல்லது சரிந்து விழுந்து விடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது விடுப்பிலே வருத்தம் உள்ளவர்கள், அப்படி நோயுள்ளவர்கள், அது அவர்களுக்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. அது வல்லாமல் கண்ணியமானவர்களை கதிரைகள்ல பயன்படுத்தி தொழுகின்ற விடயங்களை என்ற அளவு குறைத்துக் கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். பரவான தொழுகைகளை முடியமானவர்கள் நின்றே தொழுவதற்கு முயற்சி எடுங்கள். அதுக்கு நிறைய கூடிய தருகிறான். அதுதான் ஒரு அழகாக இருக்கும், அதுதான் தொழுகைக்கு ஒரு அழகாக இருக்கும், ஒரு அழகான ஒரு பார்வையாகவும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தப்புளை 1-2 கொண்டு வந்த போட்டா அந்த தப்புகளை சீர் செய்கின்ற விடயத்திலையும் இமாமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கண்ணியமானவர்களை அந்த விடயங்களை பேணிக் கொள்வது. அடுத்த விடயம், அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் இந்த பள்ளியை பொறுத்த வகையில மாஷா அல்லாஹ் அதிகமான மக்கள் பள்ளிக்கு வரக்கூடியவங்க, அதிலும் பக்கத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு வரக்கூடியவங்க நிறைய தேவையோடு இந்த பள்ளிக்கு வருவாங்க. அவசரமாக போக வேண்டும் என்ற நோக்கத்தில் வருவாங்க. அல்ஹம்துலில்லா, இங்குள்ள நிர்வாகிகள் நேரகாலத்தோடு ஜும்மாவுடைய இந்த பயான பொதுபாவுக்கு பின்னால தொழுகையை முடிச்சு அவசரமாக அவங்க போகக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அன்று முதல் இது வரைக்கும் இந்த காலத்தில் அவர் பிரயாணிகளுக்கு ஏற்பாடான ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிதை அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இதை சொல்ல வருகிறேன் என்றால், எனவே இந்த மஸ்ஜிதை அப்படியான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதே என்று அதை நாங்கள் துஷ்பிரயோகம், அதை நாங்கள் வீணாக பயன்படுத்தக்கூடாது. அதற்கு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஜவாபு சொல்ல வேண்டி வரும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுக்குள்ளே நாங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளே நல்ல வணக்கங்களில், அதாவது இபாதத்துக்கள், நற்கர்மங்களை நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி ஈடுபடுகின்ற போது மனக்கமாக அவர் சொல்லி தந்தார்கள், யார் ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அவனை மலக்குமார்கள் துவாசிகள், அல்லாஹ் இவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து இவருக்கு இரக்கத்தை காட்டி மலக்குமார்கள் துவாசிகிறார்கள். எனவே மலக்குமார்கள் வானவருடைய துவாவுக்கு ஆளாக கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்றால், மஸ்ஜிதுக்குள்ளே வருகின்றபோது துவாவோடு வந்து நல்ல காரியங்கள் ஈடுபடுகின்றபோது நிச்சயமாக வானவருடைய துவா எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கனியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஸ்ஜித் உருக்கமாட்டா அல்லாஹ் நேர காலத்துல நாங்க வந்துடுவோம் என்றா, சக்தி உள்ளவர்கள், வாலிபர்கள், முடியுமானவர்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாவது நாங்க வந்தா மேல் மாடிகளுக்கு போய் கொள்வோம். நோயாளிகள், வயதாளிகள், நடக்க சிரமப்பட்டவர்கள் தான் கீழ் மாடிகள் ஒதுக்கி இருக்கிறார்கள். இது எப்போது சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான். எனவே எங்களுக்கு விளங்கணும், நாங்கள் தைரியம் உள்ளவர், எங்களுக்கு நடக்கேறும் மாஷா அல்லாஹ், எங்களால ஏழும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் மேல் மாடிக்கு போய்கொண்டா வரக்கூடிய நோயாளிகள் அல்ல, கொஞ்சம் சிரமப்பட்டு லேட்டாகி வரக்கூடியவர்களுக்கு கீழ் மாடிகள் அவங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்த விடயம் மிக முக்கியமாக எல்லா பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான். முதலாவது, இரண்டாவது, அடுத்தடுத்த தப்புகளை நிரப்பாம அதுக்கு அடுத்த தப்புகளை நிரப்புகின்ற விடயம் அன்பானவர்களே. ஒவ்வொரு தப்புக்கும் முன்னால உள்ளவர்கள், அந்த தப்புக்கு பின்னால இருக்கிறோமா, முன்னால உள்ள தப்ப பரிபூர்ணமா நிரப்பியதுக்கு பின்னால அடுத்த தப்ப நிரப்ப வேண்டும். சில இடங்கள்ல நாங்க பார்க்கிறோம் என்னண்டா, ஒரு தப்புல மூணு பேருக்கு இருக்கலும், இன்னொரு தப்புல அஞ்சு பேருக்கு இருக்கலும், இன்னொரு தப்புல பத்து பேருக்கு இருக்கலும், இன்னொரு தப்புல இரண்டே இரண்டு பேர். அன்பானவர்கள், இப்படி யாரும் தப்புகளை பூர்த்தியாக்காதீங்க. முழுமையாக தப்புகளை பூர்த்தியாக்குங்க, அப்படி இல்லண்டா அதுக்குள்ள சைத்தான் புகுந்து விடுவான். நீங்க மூணு இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு தப்புக்கு மூன்று நான்கு சைத்தான் வந்து விடுவான். எனவே எங்கட தொழுகைகளை இலகுவான முறையில் சைத்தான் வழிகெடுத்து எங்கட நலவுகளை எங்களுக்கு தராம எடுத்துட்டு போயிடுவான். எனவே அன்பானவர்களே, பள்ளி உள்ளுக்க வருகின்ற போது பள்ளியுடைய ஒவ்வொரு பொருள்களை, தண்ணீர் முதல் பள்ளியுடைய டொய்லெட், பள்ளியுடைய முசல்லா தொழக்கூடிய பகுதி, பள்ளியுடைய அந்த வெளிப்பகுதி, எல்லா இடங்களையும் நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பள்ளியுடைய டொய்லெட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க, தொழுகையாளிகள் வந்து போகக்கூடிய டொய்லெட், எத்தனை வீதி துண்டுகள் சில இடங்கள்ல, எத்தனை பேப்பர் துண்டுகள், எத்தனை செங்கல் துண்டுகள், யாரு போடுறது, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய தொழுகையாளிகள் போடுறது. தொழுகை இல்லாதவர்களை பற்றி சொல்லுவாவே. எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நாங்க தான் துப்புரவாகணும், நாங்க தான் துப்புரவாக்க வேண்டும். எங்களை சுத்தப்படுத்த நாங்க மஸ்ஜிதுக்கு வருகிறோம். எனவே நாங்களும் அசுத்தமாகி, சுத்தமாக இருக்கின்ற அந்த மஸ்ஜிதையும் அசுத்தமாக்கி விட்டு சென்றால், கண்ணியமானவர்களே, நாங்கள் நன்மை செய்ய வரவில்லை, தீமைகளை சம்பாதித்து வருகிறோம் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் தயவு செய்து, முஸ்லீம் யார் என்றால் அசுத்தமான ஒரு இடமனுக்கு போனாலும் அந்த இடத்தையும் சுத்தமாக்கிவிட்டு வரக்கூடியவர் தான் முஸ்லீம் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே நாம் நன்மை ஊற்றுக்கண்ணாக இருப்போம், தீமையின் சிகரமாக யாரும் இருந்து விடக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை துப்புரவு செய்கின்ற விடயத்திலே அதிக அக்கறை காட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியுடைய சிறப்புகளை ஏராளம் சொல்லித் தந்தார்கள். மஸ்ஜிதோடு இரக்கமாக எப்போது இருந்து கொள்வோம், மஸ்ஜிதுக்கு அதிகமாக வந்து கொள்வோம், மஸ்ஜிதுகளை கடமை செய்யக்கூடிய மாதிரிகள், ஊழியர்கள், ஹதரத் இவர்களோடு இரக்கமான முறை நடந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், இவருடைய மனதை உடைத்தா அல்லாஹ் எங்களை சோதித்து விடுவார். நீண்ட பள்ளியோடு காலத்தை கழிக்கக்கூடியவர்கள், அவ்வளவு ஜமாத்து தவறாதவர்கள், ஒவ்வொரு வாரம் குர்ஆன் திலாவத்தோடு இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு நாள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தமாக வைப்பவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய தொழுகையாளிகள், அசுத்தமாக கூடிய அந்த அதாவது இந்தியாவின் துப்புரவு பண்ணக்கூடியவர்கள், எனவே இவர்களுடைய ஆக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கொடுங்கள், முடியுமானவரை தான தர்மங்களை கொடுங்கள் மாணவர்களே. எனவே சூழலாக அலைவசார் இந்த ஹதீசுடைய சிறப்பு ஹதீசுகளின் ஊடாக அந்த மதத்துடைய சிறப்பை சொல்லுகிறார்கள். நாளைய கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஏழு சாராருக்கு விலை கொடுக்கிறான். அதுல ஒரு சாரார் யாரு தெரியுமா? மசிதோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக வைத்தவர். அன்பானவர்களே, சாதாரணமான ஒரு விடயமா, உள்ளம் ஒரு ஏழைக்கும் மசிதோட உள்ளத்தை தொடர்பாக வைத்துக் கொள்ளும். ஒரு தொழுகைக்கு வந்துட்டு போனா எப்ப அசருக்கு அதான் கேட்கும், மீண்டும் மசிதிற்கு வாரது என்று அவர் எண்ணிக்கொண்டே இருப்பார். மீண்டும் அதான் கேட்காதா, இங்க கொஞ்ச நேரம் அதற்கு நீட்டி தொழிக்க மாட்டாரா என்று அந்த பள்ளி உணுக்க இருக்க வேண்டும் என்று பள்ளியோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக வைத்தவருக்கு அதான் அவ்வளவு சிறப்பாக கொடுக்கிறார். பொருள் அளவல்ல, பணம் அளவல்ல, உடல் அளவல்ல, ஒருமனே உள்ளம். உள்ளம் மாளிகைக்காக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள், உடலால் கஷ்டப்படக்கூடிய பள்ளியுடைய ஊழியர்கள், இங்கே கஷ்டப்படக்கூடிய சுத்தம் செய்யக்கூடியவர்கள், அது மாத்திரமல்ல அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுக்காக நிர்வாக சேவைக்காக 3 வருடம் 6 வருடங்களை கொடுத்தவர்கள் இவருடைய சிறப்பை சொல்லவா வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு பெரிய நலவு வச்சிருக்கிறான், மஸ்ஜிதோடு உள்ளத்தை தொடர்பாக்கினாலே நாளைய மறுமையில் எங்களுக்கு நிழல் கிடைக்கும் என்றா மக்கள் எல்லாம் தடுமாறிக்கும் இருக்குவார்கள். இருள் இருள் கஷ்டம் என்று அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சிலருக்கு அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை கொடுப்பார், அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அந்த நிழல் பெறக்கூடிய சாரார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு உள்ளம் உள்ளத்தால் தொடர்பு வைத்தவர்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பதற்குரிய அடையாளம் தான் அந்த ஊரிலே மஸ்ஜித் இருப்பது. எனவே மஸ்ஜித் என்பது ஒரு அடையாள சின்னம், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களே ஒன்று, முஸ்லீம்களுடைய அடையாள சின்னங்களே ஒன்று. எனவே மஸ்ஜிதோடு நாங்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்றார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில்கள் என்றார்கள். ஊர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமானது கடை தெருவுகள் என்றார்கள். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதில் என்ன கிடைக்குது? மஸ்ஜிதில் அருள் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குது, ரஹ்மத் கிடைக்குது, மனதுக்கு நிம்மதி அல்லாஹ் தருகிறான். எதுவுமே கிடைக்காத நிம்மதி, எங்களுடைய வீட்டில் கிடைக்காத நிம்மதி அல்லாஹ் மஸ்ஜிதில் தருகிறான். எங்களை ஒப்பீஸ்ல கிடைக்காத நிம்மதி அல்லாஹ் மஸ்ஜிதில் தருகிறான். அவ்வளவு பெரிய அமைதி அருளும் இறங்கக்கூடிய இடமாக அல்லாஹ் மஸ்ஜிதை வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, எனவே மஸ்ஜிதுடைய சூழல் ஒரு மனிதனை அவசரமாக மாற்றிவிடும், நல்ல நிலைக்கு மாற்றிவிடும். எவ்வளவு பெரிய பாவம் செய்கின்றவர்களையும் மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தா கால போக்குல அந்த மஸ்ஜித் அவரை மாத்திரும். சொல்லலாம், வளைவனுடைய காலங்கள்ல தவறு செய்யக்கூடிய மக்களை பள்ளி தோட்டத்துல கொண்டு சில தூண்களில் அவர்களை கட்டி வைப்பாரு. கனிமா எதற்காக தெரியுமா? அவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்களை கீழே போட வேண்டியதற்காக அல்ல, அவர்கள் திருந்த வேண்டியதற்காக மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்களை பார்த்து அவர்களை திருந்திக் கொண்ட செய்திகளை வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை அதிகமாக நாங்கள் சுத்தப்படுவோம். சுத்தம் பண்ணக்கூடிய இந்த ஊழியர்கள் சுத்தம் செய்வார்கள். எங்களால் முடியுமானதை பள்ளியுடைய பேருந்து வேலை செய்கிறதா கொஞ்சம் நின்று அதை ஓப்பனிட்டு போகணும். பள்ளியுடைய 2 லைட் வேலை செய்யறான், அது மாதிரியினுடைய வேலை, அது பள்ளி ஊழியர் வேலை, அது எங்களுடைய வேலை இல்லை, யாரும் போகக்கூடாது. மஸ்ஜிதுடைய வேலை இந்த முழு உருவாக்கினுடைய வேலை அன்பானவர்களே. எனவே இல்ல, நாங்கள் துணியில் ஈடுபடுகின்ற போது அல்லாஹ் நிறைய நிலவு தருகிறான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் நடக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தாய் மவுத் ஆகிறாள். அந்த தாய் இரவு நேரத்துல மவுத் ஆகிவிட்டாள். சஹாபாக்க என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் அவங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்று நினைச்சு அந்த அந்த பெண்மணியுடைய இறுதி கடமைகளை அந்த பெண்ணை குளிப்பாட்டி, அந்த பெண்ணை கம்பன் செஞ்சு, அந்த பெண்ணை தொழுவிச்சு அடக்கம் பண்ணி விட்டார்கள். அப்படியே சுபகுடைய நேரம் இருக்குது. சஹாபாக்களும் பள்ளிக்கு போகிறார்கள். செல்லல்லாகும் அனைவசலம் அவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள். தொழுகைக்கு பின்னால் அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இரவு ஒரு தாய் மவுத்தானாலே அந்த தாயை பற்றிய செய்தியை எனக்கு ஏன் நீங்க சொல்ல இல்லைன்னு கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார், எந்த தாயை சொல்கின்றார்கள்? சாதாரண ஒரு தாய் தானே, எங்களுடைய பார்வையில சாதாரண ஒரு தாய் தானே. அப்போது செல்லல்லாகும் அனைவசலம் கேட்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயம்மே சாதாரணமா ஒரு தாய், அந்த தாயை நாங்க இரவுடைய நேரத்துல உங்களுக்கு சிரமம் தரக்கூடாதுக்காக வேண்டி அந்த தாயை நாங்க இரவுடைய நேரத்துல அந்த தாயை குளிப்பாட்டி கப்பல் செய்து தொலைவிட்டு நல்லடக்கம் பண்ணிவிட்டோம் நாயகமே. அப்போது செல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இரவு நீங்க நல்லடக்கம் செஞ்ச அந்த தாயை நான் இரவே சுவர்க்கத்துல கண்டேன். உடனே அந்த தாயை கண்டதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களிடத்துல கேட்டேன், என்ன காரணம் இந்த தாய் உடனே சுவர்க்கத்துல உயரிய அந்தஸ்து இருக்கிறாள்? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹா கானத் அழுக்குகளை அகற்றக்கூடிய தாயாக இருந்தால். அதனால் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறான். நபவி என்பது இப்படி மாமல் பிடிக்கப்பட்ட மஸ்ஜித் அல்ல, அன்று கனியமான சிமண்டி போடப்பட்ட மஸ்ஜித் அல்ல, அப்படியே மண்ணுள்ள மஸ்ஜித், மலைகள் பெய்ஞ்சால் சேராகக்கூடிய மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதை சுத்தம் செய்வது சாதாரணமானவருடைய அல்லாமானவர்களே. அப்படியான ஒரு தாய்க்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். எனவே நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகிறோம் என்றால் மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக, மஸ்ஜிதுடைய ஆதாரங்களை பேணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதின் ஊடாக நாங்கள் பயங்கரமான சந்தனை காலாகுவோம். எனவே மஸ்ஜிதோடு இரக்கமாக இருந்து கொள்வோம், மஸ்ஜிதிலே ஊழியம் செய்யக்கூடியவர்களோடு இரக்கமாக இருந்து கொள்வோம், மஸ்ஜிதிய நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பேணி நடந்து கொள்வோம். அடுத்த மிக முக்கியமான அன்பான அல்லாஹின் நல்லே, நாங்கள் தொழுகைக்கு வருகின்ற போதும் பல தொழுகையாளிகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான், நாங்கள் மிகச்சிறந்த தொழுகையாளிகளாக, வெற்றி பெற்ற தொழுகையாளிகளாக நாங்கள் மஸ்ஜிதுக்கே வந்து அந்த தொழுகையாளிகள் பட்டியலை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காதிஊன், அவர்கள் திடனாக வெற்றி பெற்ற முஃமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் அவருடைய தொழுகையிலே இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். திடனாக வெற்றி பெற்ற முஃமின்களுடைய முதல் அடையாளம் அவருடைய தொழுகையிலே இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தொழுகைக்கு வந்தால் தலையில கடை இருக்காது, தலையில ஒப்பீஸ் இருக்காது, இந்த உலகம் இருக்காது சிந்தனையில அல்லாஹ்வுக்கு முன்னால தன்னை முழுமையாக கொடுத்து விடுவார்கள். மாணவர்களே, இப்படிப்பட்ட மூமின்கள் திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். இங்க அல்லாஹ் அஃலஹல் முஃமினூன், மூமின்கள் திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள். அதான் சொல்லுகின்ற போது மாதின் ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்கன்னு அதை கூப்பிடுகிறார். இங்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றியின் பக்கம் வந்து அல்லாஹ்வுக்கு விடையளித்த முஃமீன்கள் இறையற்றத்தோடு தொழுதால் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். உலாஇகஹுமுல் வாரிதூன் அல்லதீன யர்தூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா காலிதூன், இவர்கள்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தின் அனந்தரக்காரர்கள். அங்க போன அவங்க நிரந்தரமாக இருப்பார், அங்கே இருந்து அவங்களை வெளியேற்றுவது கிடையாது. எனவே அன்பான அல்லாஹுவின் நிழலியார்களே, அப்படி சிறந்த தொழுகையாளிகளாக நானும் நீங்களும் மஸ்ஜிதுக்கு அவ்வளவு ஜமாஅத்துல் தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், இரவு காலங்கள்ல இருளான தட்டங்கள், எங்களுக்கு தெரியும் இப்ப கரண்ட் வெட்டுற காலம், இந்த இருளான காலகட்டங்கள்ல மஸ்ஜிதுக்கு வந்து தொழுண்டு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அதுக்குன்னு அளவுகளை சொல்லி தந்தார்கள். நூறு தாம் பரிபூர்ணமான வெளிச்சத்தினாலே மறுமையில தருவார். மறுமையில மக்கள் எல்லாரும் இருள் இருள் கஷ்டம் இருட்டு இருட்டு என்று தடுமாறுகள், ஒருவர் ஒருவரோடு முட்டிக் கொள்வார். அப்படியான அளவுக்கு இருள் நிறைந்ததாக மறுமை இருக்கும். எனவே அந்த மறுமையினால இருள்ல இருந்து பாதுகாப்பு பெற அந்த இருள் வெளிச்சமாக எங்களுக்கு தென்பட வேண்டுமா? இந்த காலத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த இருளிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வந்து அல்லாஹுக்கு விடையெடுத்து தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது நாளைய மறுமையில் அல்லாஹ் இருளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை சுருக்கமாக நான் நினைவுபடுத்தினேன். இந்த ஒழுக்கங்களை பேணிக் கொண்டால் நிச்சயமாக வரக்கூடிய ரமலானை நல்ல முறையில் எங்களுக்கு பயன்படுத்தலாம். எனவே வரக்கூடிய ரமலானை நன்மைகள் நிறைந்த ரமலானாக ஆக்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் திலாவத்து முழுமையாக முடிமானவர்கள் மூன்று குர்ஆனாவது ஓதி முடிப்பதற்கு முதல் பத்து சூரத் குர்ஆன், இரண்டாவது பத்து சூரத் குர்ஆன், மூன்றாவது பத்து சூரத் குர்ஆன், அதுக்கு முடியலையா முதல் பதினைந்து சூரத் குர்ஆன், அடுத்த பதினைந்து சூரத் குர்ஆன், ரெண்டு அல்லது முடியமானவர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆனாவது முடித்துக் கொள்ளும். அதிகமாக தர்மம் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் அதிகமான வணக்கங்களை ஈடுபட்டிருக்கிறார்கள், குறிப்பாக 7 வணக்கங்களை செய்திருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமாக ரமலானுடைய காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் காலங்களில் நோம்பு நோப்பார், அதாவது சஹருடைய நேரத்தில் எழுந்து அதாவது சஹர் உணவு சாப்பிட்டு நோம்பு பிடிப்பார்கள், இது ஒரு அமல். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு காலங்களில் இரவு வணக்கங்களில் தராவி போன்ற தொழுகைகளில் ஈடுபடுவார்கள், இரண்டாவது அமல். மூன்றாவது அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்துல உம்ரா செய்திருக்கிறார்கள். உம்ரா ரமலானுடைய காலத்துல செய்யக்கூடிய உம்ராவுக்கு ஹஜ்ஜுடைய சவாப், ஹஜ்ஜுடைய கூலி என்று சொன்னார்கள். இன்னும் சொல்லலாக ரமலானுடைய காலங்களில் தர்மம் கொடுத்திருக்கிறார், அதிகமாக தர்மம் கொடுக்கிறார்கள். அதாவது வீசுகின்ற காற்றை விட வேகமாக சொல்லலாக தர்மம் கொடுத்திருக்கிறார் ரமலானுடைய காலங்களே. அடுத்து சொல்லலாக ரமலானுடைய காலத்தில் செய்த 5வது அமலை பார்ப்போம் என்றால், அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், குர்ஆன் ஒரு அதிக தொடர்பு ஏற்படுத்துவார்கள், குர்ஆனுடைய அல்காக்களை அங்கு ஏற்படுத்துவார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள் அன்பானவர்களே. எனவே 5வது அமலாக குர்ஆனுடைய அமல், அதே போன்று 6வது அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில் கடைசி பகுதிகளை முழுமையாக ஹயாத்தாக்குவார்கள், கடைசி 10 நாட்கள் எஃபிகாஸ் இருப்பார்கள், அந்த காலங்கள் அதிகமாக சிரமப்படுவார்கள். அதிலும் குறிப்பாக கண்ணியமானவர்கள் லைலத்துல் கத்ர் 7வது அமலாக லைலத்துல் கத்ர் அடைந்து கொள்வதற்காக கடைசி ஒற்றைப்படை நாட்களை எல்லாம் அந்த இரவுகளை எல்லாம் பகலை போன்று ஹயாத்தாக்குவார்கள், தங்களுடைய மனைவிமார்களை கூட அமலுக்கு பயன்படுத்துவார்கள், இரவுகளை அவர்களை விழித்திருக்க வைப்பார்கள், அந்த காலங்களில் அதிகமாக துவா இஸ்திக்ஃபார் கண்ணீர் கவலையோடு காலத்தை கழிப்பார்கள். எனவே அன்பானவர்களை, வரக்கூடிய ரமலானை இந்த முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று பள்ளியுடைய ஒழுக்கங்களை நினைவுபடுத்தினேன், அந்த ஒழுக்கங்களை பேணி நல்ல மனிதர்களாக அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்களாக அந்த உலகத்திலே வாழ்ந்து நல்ல ஒரு மௌத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜித், உன்னுடைய மாளிகை, உன்னுடைய வீட்டிலே நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை படித்தோம் யா அல்லாஹ். இதற்கு முன்னால் எங்களை அறியாமல் தப்பு தவறுகள் நடந்திருந்தால் அதை மன்னித்துக் கொள்வாயாக. வரக்கூடிய காலங்களில் பள்ளியுடைய ஒழுக்கங்களை நல்ல முறையில் பேணி நடக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய பட்டியலை எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாள் முதல் கேள்வி சொல்லுங்க யா அல்லாஹ், அந்த தொழுகையை சீராக்கி தந்தது யா அல்லாஹ். நாளை மறுமை நாளை எல்லாருக்கும் சுவர்க்கத்தை வாஜிவாக்கி தந்தது யா அல்லாஹ். உயிரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்து ஃபிர்தௌஸை தங்குமிடமாக ஆக்கி தந்தது யா அல்லாஹ். வரக்கூடிய ரமலானை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ரமலான காதல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரமலானை அடைவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் யா அல்லாஹ். ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துவது யா அல்லாஹ். அதே போன்று ரமலானுடைய மிக முக்கியமான நாள் எழுத்துக்கதிரை அடையக்கூடிய பாக்கியம் தந்தது யா அல்லாஹ். ரமலானை அடைகின்ற போது ஆரோக்கியமான நிலையில எங்களை உடம்ப தந்தது யா அல்லாஹ். நோம்புகள் ஒன்றுமே விடுபடாம நோமை முழுமையாக நோக்கக்கூடிய பட்டியல் சேர்த்து யா அல்லாஹ். வரக்கூடிய ரமலானை நன்மை நிறைந்த ரமலானாக, பாவங்களை சுத்தரித்த ரமலானாக, எங்களை சுவர்க்கத்திலே நுழைவித்த ரமலானாக, எங்களை தாய் தாப்பனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுத்த ரமலானாக, எங்களை உறவுகளை வாழ வைத்த ரமலானாக, அதிக குர்ஆன் ஓதிய ரமலானாக வரக்கூடிய ரமலானை ஆக்கி தருவாயாக. ஆமீன், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.